Mama listened to the only one. Only the one was in her heart. She was merged into the love for the one. And even impossible became possible.
मन की आँखों से हर पल ही तुझको देखूं मन की आँखों से हर पल ही तुझको देखूं बाबा खड़े हैं पास मेरे दिल से दुआएं मांगूं बाबा मेरे बाबा मेरे बाबा मेरे बाबा मेरे
तो सारी दुनिया का क्वेश्चन हुआ ना बच्ची बिकॉज सब कोई कहते हैं पीस कैसे स्थापन हो अभी पीस तो पीसलेसनेस तो सारी दुनिया में है शांति तो क्वेश्चन ये होते हैं सारी दुनिया का भाई सारी दुनिया पतित है सब जाते हैं हम पतित है तो सारी दुनिया का ही सवाल हुआ अभी सारी दुनिया का मालिक तो ये जिसका तुम सुनना
பதினான்கு மூன்று இரண்டாயிரத்தி பதினேழு காலை முரளி ஓம் சாந்தி பாப்தாதா மதுபன் இனிய குழந்தைகளே எல்லையற்ற இரவு இப்பொழுது முடிவடைந்து பகல் வரவுள்ளது நீங்கள் வீடு திரும்ப வேண்டும் ஆகையால் வாசற்கதவு தோறும் அலைந்து திருவதை நிறுத்துங்கள் இனிய குழந்தைகளே எல்லையற்ற இரவு இப்பொழுது முடிவடைந்து பகல் வரவுள்ளது நீங்கள் வீடு திரும்ப வேண்டும் ஆகையால் வாசற்கதவு தோறும் அலைந்து திரிவதை நிறுத்துங்கள் கேள்வி இப்பயிற்சி அடிப்படையில் குழந்தைகளாகிய உங்களால் மிகவும் நன்றாக சேவை செய்ய முடியும் இப்பயிற்சி அடிப்படையில் குழந்தைகளாகிய உங்களால் மிகவும் நன்றாக சேவை செய்ய முடியும் பதில் நீங்கள் குறைந்தபட்சம் 8 மனத்தியாலங்கள் நினைவில் இருக்கும் பயிற்சியை பேணினால் உங்களால் மிகவும் நன்றாக சேவை செய்ய முடியும் ஏனெனில் நினைவு செய்வதனால் அமைதியினதும் தூய்மையினதும் அதிர்வலைகள் முழு உலக சூழலில் பரப்ப முடியும் நினைவு செய்தலின் மூலமே உங்கள் பாவங்கள் அழிக்கப்படுவதுடன் நீங்கள் உயர்ந்ததோர் அந்தஸ்தை பெறுவீர்கள் இதனாலேயே நீங்கள் இந்த ஆன்மீக யாத்திரையில் ஒரு பொழுதும் களைப்படையக்கூடாது சரீர உணர்வை துறந்து சதா ஆத்ம உணர்வில் இருப்பதை பயிற்சி செய்யுங்கள் பாடல் ஓ இரவு பயணியே களைப்படையாதீர் ஓ இரவு பயணியே களைப்படையாதீர் விடியலின் இலக்கு தொலைவில் இல்லை விடியலின் இலக்கு தொலைவில் இல்லை ஓ குழந்தைகளாகிய நீங்கள் எச்சரிக்கையை செவிமடுத்தீர்கள் குழந்தைகளாகிய நீங்கள் எச்சரிக்கையை செவி மடுத்தீர்கள். தந்தை குழந்தைகளை எச்சரித்தார். ஓ இரவு பயணியே, களைப்படையாதே, ஏனெனில் உங்களை பொறுத்தவரையில் இப்பொழுது பகல் வருகின்றது. இதுவே எல்லையற்ற இரவும் பகலும் ஆகும். எல்லையற்ற இரவு முடிவுக்கு வருவதுடன் எல்லையற்ற பகல் இப்பொழுது ஸ்தாபிக்கப்படுகிறது. குழந்தைகளாகிய நீங்கள், ஆத்மாக்களான நீங்கள் இப்பொழுது வீடு திரும்ப வேண்டும். இதனாலேயே நீங்கள் அரை கல்பத்திற்கு பக்தி செய்தீர்கள். எவ்வாறாயினும் நீங்கள் பாபாவின் பெயரையும் வடிவத்தையும் மாற்றியதால் அவரை உங்களால் கண்டடைய முடியவில்லை. தந்தை உங்களுக்கு பகலுக்கு செல்வதற்கான பாதையை, அதாவது கலியுகத்திலிருந்து சக்தி யுகத்திற்கு செல்வதற்கான பாதையை காட்டுகின்றார் என்பதை நீங்கள் இப்பொழுது அறிவீர்கள். விகாரத்தின் மூலம் பிறப்பவர்கள் சீரழிந்தவர்கள் என்று பாபா விளங்கப்படுத்தியுள்ளார். பாரத மக்கள் தந்தையை மறந்து விட்டார்கள். கீதையின் கடவுள் அசரீரியானவர், ஆனால் பதிலாக அவர்கள் சரீரதாரியான கிருஷ்ணரின் பெயரை இட்டுள்ளார்கள். அதுவே மிக பெரிய தவறாகும். இதனாலேயே நீங்கள் அரைக்கல்பத்திற்கு துன்பத்தை அனுபவம் செய்தீர்கள். இத்தவறே நீங்கள் துன்பத்தை அனுபவம் செய்வதற்கு கருவியாகியது. இப்பாடம் நாடகத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. நீங்கள் தொடர்ந்தும் பக்தி மார்க்கத்தில் அலைந்து திரிகின்றீர்கள். நீங்கள் தந்தையை அறிந்தால் அலைந்து திரிய வேண்டியதில்லை. இப்பொழுது நீங்கள் தந்தையை அறிந்துள்ளீர்கள். ஸ்ரீகிருஷ்ணர் அதே வடிவத்தில் வருபவராயின் அவரை இனங்காண எவருக்கும் எவ்வித சிரமமும் இருக்காது. உடனடியாகவே அனைவரும் அவரை அறிந்து கொள்வார்கள். எவ்வாறாயினும் பாபா குழந்தைகளாகிய நீங்கள் கூட அவரை மறந்துவிடும் வகையில் மிகவும் மறைமுகமானவர். எவ்வாறாயினும் பாபா குழந்தைகளாகிய நீங்கள் கூட அவரை மறந்து விடும் வகையில் மிகவும் மறைமுகமானவர். கிருஷ்ணரை எவரும் மறப்பதில்லை. முழு உலகமுமே அவர் மீது முழுமையான பற்றை கொண்டிருக்கும். ஸ்ரீகிருஷ்ணரே சொர்க்க அதிபதி என்பதால் அவர் தங்களை சொர்க்கத்திற்கு அழைத்து செல்வார் என அவர்கள் நினைக்கிறார்கள். அவர்கள் அவரை விடமாட்டார்கள். எவ்வாறாயினும் மற்றவர்களுக்கு விளங்கப்படுத்துவதற்கு உங்களுக்கு சாதுரியம் தேவை. மற்றவர்களுக்கு விளங்கப்படுத்தும் முறை உங்களுக்கு தெரியாது விட்டால் சில வேளைகளில் அவர் சேவை செய்யப்படுகின்றது. நீங்களே போதுமான அளவு புரிந்து கொள்ளாததனால் உங்களால் இதை நிரூபிக்கவும் எவருக்கும் சரியான கணக்கீட்டை கொடுக்கவும் முடியாதுள்ளது. தற்பொழுது அனைவரும் தூய்மையற்றவர்கள். அவர்கள் பாடுகிறார்கள், தூய்மை ஆக்குபவர் சீதைக்குரிய ராமரே. எவ்வாறாயினும் உங்களை தூய்மையாக்குபவர் யார் என்பது எவருக்குமே தெரியாது. அவர்கள் ஸ்ரீ கிருஷ்ணரே கீதையின் கடவுள் என நம்புகிறார்கள். ராமரின் சமய நூல் எதுவுமே இல்லை. ராமாயணம் ராமச்சந்திரனின் சமய நூலும் அல்ல. ராமர் சத்ரிய தர்மத்தை ஸ்தாபிக்கவும் இல்லை. சிவபாபாவே பிராமண தேவ சத்ரிய தர்மங்களை ஒரே நேரத்தில் ஸ்தாபிக்கின்றார். உங்கள் மத்தியில் வெகு சிலரே இவ்விடயத்தை புரிந்து கொள்கிறீர்கள். ஒரு அரசரும் அரசையுமே உள்ளனர். ஆனால் பலரும் பிரஜைகளும் பணிப்பெண்களும் வேலையாட்களும் ஆகுகின்றனர். முன்னர் அரசர்களுக்கு பல பணிப்பெண்களும் வேலையாட்களும் இருந்தனர். அவர்களை களிப்பூட்டுவதற்காக பலர் இருந்தனர். அவர்களுக்காக நடனம் ஆடுபவர்கள் சிலர் இருந்தனர். அங்கேயும் நடனம் ஆடுவது முதலியவற்றில் பெருமளவு ஆர்வம் உள்ளவர்கள் இருந்தார்கள். ஆனால் வெகு சிலரே அரசர்கள் அரசிகள் ஆகுபவர்கள். அவர்களாலேயே மிக தெளிவாக புரிந்து கொள்ளவும் மிக தெளிவாக மற்றவர்களுக்கு விளங்கப்படுத்தவும் முடியும். கண்காட்சியின் சேவையின் மூலம் இக்குழந்தைகளால் மிக தெளிவாக விளங்கப்படுத்த முடியும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். கடவுளை தெரியாததாலேயே அவரை சர்வ வியாபகர் என அவர்கள் கூறியுள்ளார்கள் என்பதே நீங்கள் முதன் முதலில் விளங்கப்படுத்த வேண்டிய விடயமாகும். இரண்டாவதாக, கிருஷ்ணரை கடவுள் என அழைப்பதனால் சொர்க்கத்தை ஸ்தாபிப்பவரான சிவபாபாவின் பெயரை மறைத்து விட்டார்கள். அசரீரியான தந்தையே அனைவரையும் படைப்பவர், அவரே நினைவு செய்யப்பட வேண்டியவர், அவரே உங்களுக்கு ராஜயோகத்தை கற்பிக்கிறார். எவ்வாறாயினும் கடவுள் கிருஷ்ணர் பேசுகிறார் என அவர்கள் கீதையில் எழுதியுள்ளனர். இதனாலேயே மக்கள் கீதையை தங்கள் கரங்களில் வைத்து பொய் சத்திய பிரமாணம் செய்கின்றனர். இப்பொழுது என்னிடம் கூறுங்கள், ஸ்ரீகிருஷ்ணர் எங்கும் உள்ளாரா அல்லது அசரீரியான பரமாத்மா எங்கும் உள்ளாரா? அனைவரும் குழப்பமடைந்துள்ளனர். குழந்தைகளாகிய நீங்கள் இப்பொழுது அதிகாலையில் விழித்தெழுந்து விளங்கப்படுத்துவதை பயிற்சி செய்ய வேண்டும். ஜனகனின் உதாரணமும் உள்ளது. அஷ்டவக்கரர் 8 குறைபாடுகளை கொண்டு நடக்க முடியாதவர். ஜனகனுக்கு ஞானத்தை அளித்தார் என கூறப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் இது பிரம்ம தத்துவத்தின் ஞானம் அல்ல. இந்த ஞானம் பிரம்மா மூலம் கொடுக்கப்பட்டது. இந்த ஞானத்தை பிரம்ம குமாரிகள் குமாரர்களையே அன்றி பிரம்ம தத்துவத்தின் குமாரிகள் அல்ல. அம்மக்கள் பிரம்ம தத்துவத்தையே கடவுள் என கருதுகிறார்கள். ஆனால் இல்லை, கடவுளே தந்தை ஆவார். தந்தையின் பெயர் சிவன் ஆகும். பிரம்மம் என்பது ஒளி தத்துவமாகும். மேலோட்டமான புத்தி உடையவர்களினால் இவ்விடயங்களை எதையுமே புரிந்து கொள்ள முடிவதில்லை. பணிப்பெண்களும் வேலையாட்களும் வரிசை சிரமமாக உருவாக்கப்பட்டுள்ளனர். உங்களால் மிக தெளிவாக விளங்கப்படுத்த முடியாவிட்டால் உங்கள் பாகம் இறுதியிலேயே உள்ளது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே நீங்கள் பின்னர் முயற்சி செய்ய வேண்டும். உலகில் உள்ளவர்கள் எதனை கற்பித்தாலும் சரீர உணர்வுடனேயே கற்பிக்கின்றார்கள். பிராமர்களாகிய உங்களை தவிர வேறு எவருமே ஆத்ம உணர்வுடையவர்கள் அல்ல. உங்களுக்குள்ளும் ஆத்ம உணர்வுடையவர்கள் வரிசைக்கிரமமாகவே உள்ளனர். நான் ஆத்மாக்களுடனேயே பேசுகின்றேன், நான் ஆத்மாக்களுடனேயே பேசுகின்றேன். ஆத்மா இவ் அங்கங்கள் மூலம் பேசுகிறார். ஆத்மா கூறுகிறார், என் அங்கங்கள் சீரழிந்துள்ளதால் என்னால் செவி மடுக்க முடியாதுள்ளது. ஆத்மா உணர்வுடையவர் ஆகுவதில் முயற்சி தேவைப்படுகின்றது. சத்திய யுகத்தில் நீங்கள் பரமாத்மாவின் ஞானம் அற்றவர்களாக இருந்த போதிலும் ஆத்ம உணர்வுடையவராக இருக்கிறீர்கள். தந்தை கூறுகிறார், அங்கே என்னை பற்றி எவருமே சிந்திப்பதில்லை. அங்கே என்னை பற்றி சிந்திக்க வேண்டிய தேவையும் இல்லை. நினைவு செய்தலும் கடவுளை சிந்திப்பதும் ஒரே விடயமே. அவர்கள் மாலையை தங்கள் கரங்களில் ஏந்திக் கொண்டு தங்கள் வாய்கள் மூலம் ராமரின் நாமத்தை உச்சரிக்கிறார்கள். அவர்கள் ராமா ராமா என தங்கள் வாய்கள் மூலம் கூறுகிறார்கள். ஆனால் இங்கேயோ ராமா ராமா என கூறுவது தவறாகும். சிவபாபா என்பதே சரியான வார்த்தையாகும். எவ்வாறாயினும் நீங்கள் சிவா சிவா என்று கூட கூற தேவை இல்லை. எவ்வாறாயினும் நீங்கள் சிவ சிவா என்று கூட கூறக்கூடாது. தந்தையை நினைவு செய்வதற்காக நீங்கள் பெயரை குறிப்பிட தேவையில்லை. தந்தையை நினைவு செய்வதே யாத்திரையாகும். மக்கள் ஒரு லௌகீக யாத்திரையில் செல்லும் பொழுது தாங்கள் அமரநாதரிடம் செல்கிறோம் என்பதை நினைவில் கொள்கிறார்கள். அவர்கள் அப்பெயரை குறிப்பிட வேண்டியுள்ளது. நீங்கள் எதனையும் உச்சரிக்க தேவையில்லை. நாடகம் முடிவுக்கு வருகின்றது என்பது உங்களுக்கு தெரியும். எங்கள் 84 பிறவிகளும் இப்பொழுது முடிவடைகின்றன. நாங்கள் இப்பழைய ஆடைகளை துறக்க வேண்டும். நாங்கள் எங்கள் பாகங்களை நடிக்கும் பொழுது தூய்மையாற்றவர்கள் ஆகுகின்றோம். தந்தை கூறுகிறார், இந்த மனித உலக வெளிச்சத்தின் அடி மரம் இப்பொழுது ஊக்கிவிட்டது. ஆனால் கிளைகளும் கொப்புகளும் எஞ்சியுள்ளன. அவையும் தமோப்பிரதான் ஆகிவிட்டன. விருட்சத்தின் ஆயுட்காலம் இப்பொழுது முடிவடைகிறது. நாடகம் மீண்டும் ஒரு முறை நடக்க வேண்டும். ஒவ்வொருவரும் தனது சொந்த பாகத்தை நடிப்பார்கள். வேறொரு உலகம் இல்லை, அப்படி இருக்குமாயின் நாங்கள் ஏன் கற்க வேண்டும்? நீங்கள் கூறுகிறீர்கள், பாபா வந்து எங்களுக்கு மீண்டும் ஒரு முறை ராஜயோகத்தை கற்பியுங்கள், கீதையின் ஞானத்தை எங்களுக்கு தந்து எங்களை தூய்மையாக்குங்கள். எவ்வாறாயினும் தாங்கள் எவ்வாறு தூய்மையற்றவர்களாகினார்கள் என்பது எவருக்குமே தெரியாது. நீங்கள் தூய்மையாக இருந்தீர்கள் என்பதும் வரலாறு மீண்டும் மீண்டும் இடம் பெறுகின்றது என்பதும் இப்பொழுது உங்களுக்கு தெரியும். தந்தை கூறுகிறார், நீங்கள் இப்பொழுது வீடு திரும்ப வேண்டும். தந்தை வீட்டில் வசிக்கிறார். அவர் கூறுகிறார், நீங்கள் பரந்தாமத்தில் வசிக்கிறீர்கள், ஆனால் பின்னர் இதனை மறந்து விடுகிறீர்கள். ஆத்மாக்கள் பிரம்மாண்டத்தில் வசிக்கின்றார்கள், இவ்வுலகில் மனிதர்களே வசிக்கின்றனர். பிரம்மாண்டத்திலோ ஆத்மாக்களே ஒளி தத்துவத்தில் வசிக்கின்றனர், பின்னர் அவர்கள் தங்கள் பாகங்களை நடிப்பதற்காக இங்கே வருகின்றனர். அது மேலே இருப்பது ஆகாய தத்துவம். அனைவரின் பாதங்களும் மண்ணிலேயே உள்ளன. சரீரத்தின் மிகுதி பாகம் எங்கே இருக்கின்றது? அவை வெளியில் இருக்கின்றன. நட்சத்திரங்களான ஆத்மாக்கள் அங்கே மேலே விண்ணில் வசிக்கின்றனர். அங்கே விழக்கூடிய எதுவும் கிடையாது. விஞ்ஞானிகள் ராக்கெட்டுகளில் பயணம் செய்கின்றார்கள். அவர்கள் ராக்கெட்டுகளுக்கு வெளியே விண்வெளியில் வருகிறார்கள். அவர்கள் எழுதுகிறார்கள், அங்கே விழுந்து விடுவோமோ என்ற பயம் இல்லை. அங்கே கவர்ச்சி புவி ஈர்ப்பு சக்தி இல்லாததால் மக்களால் அங்கே இருக்க முடியும். எனவே ஒரு சின்னஞ்சிறிய ஆத்மாவினால் பெரும் ஒளி தத்துவத்தில் ஏன் இருக்க முடியாது? அவற்றின் வசிப்பிடம் அங்கேயே உள்ளது. சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் அனைத்துமே மிக பெரியவை. அவை எவ்வாறு அங்கே இருக்கின்றன என பாருங்கள். அவை ஓர் இழையினால் இணைக்கப்படவில்லை. முழு நாடகமும் உருவாக்கப்பட்டுள்ளது. நாங்கள் 84 பிறவி சக்கரத்தில் சுற்றி வருகின்றோம். இது ஒரு விருட்சம். அதில் பெரிய கொப்புகளும் கிளைகளும் உள்ளன. எவ்வாறாயினும் சிறியவனவற்றை நீங்கள் பார்க்க முடியாது. பாபாவும் உங்களுக்கு ரத்தினம் சுருக்கமாகவே விளங்கப்படுத்துகிறார். தாமதித்து வருபவர்கள் நிச்சயமாக குறைந்த எண்ணிக்கையான பிறவிகளையே எடுப்பார்கள். ஆனால் ஒவ்வொருவரின் கணக்கையும் பாபா உங்களுக்கு கூற மாட்டார். பிரம்மா மூலமே பிராமண தேவ சத்திரிய தர்மங்கள் உருவாக்கப்படுகின்றன என்பதை நீங்கள் அறிவீர்கள். ஸ்தாபனையை முன்னெடுத்து செல்பவர்களே அதனை பின்னர் பராமரிக்கவும் வேண்டும். பிரம்மா விஷ்ணு சங்கரர் முன்னெடுத்து செல்பவர்களே அதனை பின்னர் பராமரிக்கவும் வேண்டும். பிரம்மா விஷ்ணு சங்கரர் முதலானோர் வேறுபட்ட மூன்று தேவர்கள். இதன் அர்த்தம் பிரம்மாவிற்கு மூன்று முகங்கள் இருக்கின்றன என்பதல்ல. அது சாத்தியமற்றது. பிரம்மா விஷ்ணு சங்கரர் முதலானோர் வேறுபட்ட மூன்று தேவர்கள் இதன் அர்த்தம் பிரம்மாவிற்கு மூன்று முகங்கள் இருக்கின்றன என்பதல்ல. அது சாத்தியமற்றது. தந்தை கூறுகிறார், குழந்தைகளே, நீங்கள் முற்றிலும் விவேகமற்றவர்கள் ஆகியுள்ளீர்கள். அவர் இப்பொழுது வந்து உங்களை விவேகமுடையவர்களாக்குகிறார். சீதைகளாகிய நீங்கள் அனைவரும் இப்பொழுது ராவணனின் சிதையில் உள்ளீர்கள். நீங்கள் குரங்குகளாக இருந்தீர்கள். ராமர் உங்கள் சேனையை ஓர் ஆலயத்தில் இருப்பதற்கு தகுதி வாய்ந்தவராக்கினார். இப்பொழுது ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுகின்றது. நீங்கள் ஸ்ரீமத்தை பின்பற்றும் அளவிற்கு உயர்ந்த அந்தஸ்தை பெறுவீர்கள். உங்கள் மம்மாவும் பாபாவும் முதல் இலக்கத்தை பெறுகிறார்கள் என்பது உங்களுக்கு தெரியும். அவர்கள் உங்கள் முன்னே சரீர உலகில் அமர்ந்துள்ளனர். அவர்கள் சூட்சும உலகில் அமர்ந்திருப்பதை நீங்கள் காண முடியும். அவர்களை நீங்கள் சொர்க்கத்திலும் காண முடியும். ஆரம்பத்தில் பலருக்கு காட்சிகள் கொடுக்கப்பட்டன. ஆனால் அவர்கள் அனைவரும் கிருஷ்ணர் ஆகப்போவதில்லை. உங்களை முயற்சி செய்வதற்கு ஊக்குவிப்பதற்காகவே தெய்வீக செயல்கள் காண்பிக்கப்படுகின்றன. முயற்சி செய்யாது நீங்கள் சக்கரவர்த்திகளும் சக்கரவர்த்தினிகளுமாக முடியாது. புத்தியில் உறுதியான நம்பிக்கை உள்ளவர்கள் இங்கே இருந்து உறுதியாக கூறுகிறார்கள், பாபா நான் உங்களை விட்டு ஒரு பொழுதும் செல்ல மாட்டேன். சிலர் இவ்வாறு கூறிவிட்டு பாபாவை விட்டு செல்லுகின்றனர். அவர்கள் ஞானத்தினால் வியப்படைந்து ஞானத்தை செவிமடுத்து மற்றவர்களுக்கும் கூறிவிட்டு பின்னர் ஓடி விடுகிறார்கள். இவ்வாறு முன்னர் நடைபெற்றது என கூறப்பட்டுள்ளது. ஆனால் அது இப்பொழுது நிகழ்கிறது. அவர்கள் இவ்வாறே ஒரு கல்பத்தின் முன்னரும் ஓடினார்கள் என கூறப்படுகிறது. உங்கள் வாழ்க்கையை நீங்கள் நம்ப முடியாதது போலவே எவரையும் நம்ப முடியாது. அவர்கள் பாபாவிற்கு உரியவர்களாகி விட்டு பின்னர் மரணித்து விடுகிறார்கள். தங்கள் இறை பிறப்பை கொண்டாடிய பின்னரும் அவர்கள் மரணிக்கிறார்கள். அதாவது பாபாவின் கரத்தை விட்டு விடுகிறார்கள். பாபா மீண்டும் மீண்டும் உங்களுக்கு கூறுகிறார், நீங்கள் உங்கள் இனிய வீட்டிற்கு செல்வது பற்றி சிந்திக்க வேண்டும். இதனாலேயே நீங்கள் பாபாவையும் உங்கள் வீட்டையும் நினைவு செய்கிறீர்கள். பக்தி மார்க்கத்திலும் நீங்கள் அரைக்கல்பமாக கடவுளை நினைவு செய்தீர்கள். எவ்வாறாயினும் எவருக்குமே வீடு தெரியாததால் எவராலும் வீடு திரும்ப முடியாதுள்ளது. ஆகவே எப்படி அவர்கள் அங்கு திரும்பி செல்வார்கள்? அவர்கள் எவ்வாறு ஆன்மீக பயணிகளாக முடியும்? நீங்கள் இப்பொழுது உண்மையான பயணிகளாகிவிட்டீர்கள். நீண்ட நேரம் நினைவில் இருப்பவர்களின் பாவங்கள் அழிக்கப்படுகின்றன. நீங்கள் யாத்திரையிலும் கவனம் செலுத்த வேண்டும். இறுதியில் நீங்கள் உங்கள் இந்த அமைதியினதும் அதிர்வலைகள் நீங்கள் பரப்புகின்றீர்கள். நினைவு மூலம் உங்கள் பாவங்கள் அழிக்கப்படுவதுடன் ஓர் உயர்ந்த அந்தஸ்தையும் பெறுகிறீர்கள். இதனாலேயே கூறப்பட்டுள்ளது, ஓ இரவு பயணியே தலைப்படையாதே, பிரம்மாவின் இரவு முடிவடைகிறது என்பதே கலியுக முடிவு என்பதன் அர்த்தமாகும். நிச்சயமாக அனைவரும் வீடு திரும்ப வேண்டும். ஆன்மீக வீட்டை நினைவு செய்யுங்கள். ஆத்மா இப்பொழுது வீடு திரும்ப வேண்டும். சரீர உணர்வை துறவுங்கள். ஆத்ம உணர்வுடையவர்கள் ஆகுங்கள். இதுவே நினைவு யாத்திரை ஆகும். அச்சா இனிமேலும் இனிமையான அன்புக்குரிய எப்போதோ காணாமல் போய் இப்போது கண்டுபிடிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு உங்கள் தந்தை தாயாக இருக்கும் பாப் தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே சொல்கிறார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே சொல்கிறோம். தாரணைக்கான சாராம்சம். முதலாவது, புத்தியில் உறுதியான நம்பிக்கை கொண்டிருந்து தந்தையின் கரங்களை ஒரு பொழுதும் விட்டு செல்வதில்லை எனவும், தந்தையையும் உங்கள் வீட்டையும் மீண்டும் மீண்டும் நினைவு செய்வது எனவும் திட சங்கற்பம் பேணுங்கள். இரண்டாவது, ஆத்ம உணர்வுடையவர் ஆகுவதற்கு முயற்சி செய்யுங்கள். ஐந்து விகாரங்களான ராவணனின் சிறையில் இருந்து விடுதலை அடைவதற்கு சீமத்தை பின்பற்றுங்கள். ஓர் ஆலயத்தில் அமர்வதற்கு தகுதி வாய்ந்தவர் ஆகுவதற்கு முயற்சி செய்யுங்கள். ஆசீர்வாதம். நீங்கள் உங்களை கட்டுப்படுத்தும் சக்தி மூலம் கட்டுப்படுத்தி ஒரு முற்றுப்புள்ளியை இடுகின்ற சதா சக்தி வாய்ந்த ஆத்மாவாக இருப்பீர்களாக. புள்ளியானவரான தந்தையினதும் புள்ளியானவராகிய ஆத்மாவினதும் விழிப்புணர்வை கொண்டிருப்பதால் நீங்கள் ஒரு முற்றுப்புள்ளியை இடுவதில் சக்தி வாய்ந்தவராகிறீர்கள். ஒரு சக்தி வாய்ந்த ஆத்மா தன்னை கட்டுப்படுத்துவதற்கான கட்டுப்பாட்டு சக்தியை கொண்டிருக்கின்றார். அத்தகைய ஆத்மாக்கள் மற்றவர்களை கட்டுப்படுத்துவதில்லை. ஆனால் அவர்கள் தங்களை கட்டுப்படுத்துவதால் மாற்றத்தின் சக்தியை பயன்படுத்துகின்றார்கள். அவர்கள் பிழையானதை சரியாக்குகின்ற சக்தியை கொண்டிருக்கின்றனர். நான் தான் எப்பொழுதும் மரணிக்க வேண்டுமா, நான் எப்பொழுதும் சகித்துக் கொள்ள வேண்டுமா என அவர்கள் ஒரு பொழுதும் சிந்திப்பதில்லை. இது மரணிப்பதல்ல, ஆனால் சொர்க்கத்தில் ராஜ்யத்தை கோருதலாகும் என்பதை ஒரு சக்தி வாய்ந்த ஆத்மா புரிந்து கொள்வார். ஸ்லோகம். தங்கள் ஒவ்வொரு எண்ணத்திலும் திடசங்கட்பம் எனும் சிறப்பியல்பை கொண்டிருப்பவர்கள் மாத்திரமே தந்தையை வெளிப்படுத்துவதற்கான கருவிகளாக ஆக இயலும். ஓம் சாந்தி.